నమస్కారం. శ్రీ రామానుజ అనుయాత్రై இன்றோடு 14வது நாள் முடிவடைகிறது. நைமிஷாரண்யத்தில் பெருமானை சேவித்துக் கொண்டு அனைவரும் புறப்பட்டோம். 32 பேருந்துகளும் அவரவர்களை கொண்டு போய் விட வேண்டிய புகைவண்டி நிலையத்தில், விமான நிலையத்தில் கொண்டு போய் விட்டன. அந்தந்த ஊருக்கு அவரவர்கள் வண்டி ஏறிவிட்டனர். யாத்திரையின் நினைவுகளோடு சென்றிருக்கிறார்கள். ஒரு யாத்திரை எதற்காக நடத்தப்படுகிறது? முதலில் ஒரு சத்சங்கம் கிடைக்கும். இந்த 15 நாட்களும் பொதுவா நாம தினப்படி எதில் ஈடுபட்டிருப்போமோ அந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் அந்த க்ஷேத்திரம், பகவான், அவரை பற்றின கதை இதிலேயே எண்ணம் ஈடுபட்டிருக்கும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பலரும் ஒன்றாக செல்லும் வாய்ப்பு. அப்ப பேச்சே பகவானை பற்றித்தான் இருக்கும். ஆகாரம் சாத்திக ஆகாரமாகத்தான் இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது. நமக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து மாறி இருக்க முடியும், இப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லை என்கிற நம்பிக்கை நம்ம பேர்லயே வரும். இது ரெண்டாவது பயன். ஒரே மாதிரி வாழ்ந்து பண்ணிருக்கோம், ஆனால் அது இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்ததில்லை. இப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்மாலேயும் அப்படி வாழறதுக்கு முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்படும். அடுத்தது, ஒரு பக்தனாய் நம்முடைய வாழ்நாளை எப்படி பொழுதுபோக்க வேண்டும் என்று சொல்லும் போது, பகவான் உகந்தருளின நிலங்களான திவ்யதேசங்கள், புண்ணியக்ஷேத்திரங்கள், புண்ணிய நதிகள் இவற்றை தரிசித்து நீராடி அங்கிருந்து அவருடைய குணங்கள், அவருடைய சரித்திரங்கள் இவற்றை அனுபவிக்க வேணும். இது பக்தனுடைய பக்தியை வளர்த்து கொடுக்கும்னு கண்ணனே கூறுகிறார். இதுதான் மூணாவது பயன். பகவான் ஆசைப்பட்டு எழுந்துருளிருக்கும் திவ்யதேசங்களை தரிசித்தல், நம்மாலான தொண்டுகளை செய்தல். இதுக்கப்புறம் நாலாவது பயன், சகிப்புத்தன்மை வளரும். நாம நம்முடைய வீட்டில் 4 பேர், அதனாலே நமக்குன்னு எது கம்ஃபர்ட்டோ எது சௌகரியமோ அதை மட்டும் செய்வோம். இன்னொருத்தருக்காக எதையும் குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் யாத்திரைக்கு வரும்போது விட்டு கொடுத்து தான் தீர வேண்டும். வரிசையில் நிற்க வேண்டும், ஒருத்தர் சொல்படி கேட்க வேண்டும், நிதானமா நம்ம இஷ்டத்துக்கு நேரத்தை கடத்தி எதையும் செய்ய முடியாது, சீக்கிரமா பண்ணணும். காலையில் எழுந்திருந்து வெறும உட்கார்ந்துருக்க முடியாது, உடனே பல் தேய்க்கணும், உடனே குளிச்சாகணும், குளித்தால் தான் எதுவுமே கிடைக்கும். அப்ப இத போல இருக்கிறதுனால் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை வரும். இதுல மட்டும் இல்லாமல் பிறத்தியாருடைய பேசுவது, அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்வது, ஒரு வண்டி போற இடத்துல இடம் கொடுப்பது, இதுல எல்லாமும் சகிப்புத்தன்மை வளர்ந்துவிடும். சரி, இப்ப சகிப்புத்தன்மையால என்ன லாபம்னால், அது இருக்க இருக்கத்தானே கோபம் குறையும். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை கோபம். சகித்து கொள்ள முடியாத போகத்தான் கோபப்படுறோம். இப்ப அது தேவை இருக்காது. சகிப்புத்தன்மை வந்துட்டதுனால கோபம் குறைஞ்சிடும், அது ஒரு லாபம். அடுத்து நாம ஒரு பெரிய குழுவா போறதுனாலே அங்க இருக்கக்கூடிய பல பேருடைய நட்பு நமக்கு கிடைக்கிறது. அவரவர்களுடைய பார்வையில் பகவான் எப்படி இருக்கிறார், அவனை என்னமாக அனுபவிக்கிறார்கள், அவர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டது அதை பகிர்ந்துகிறார்கள், இதுவும் நமக்கு தெரிய வரும். என்ன, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது அதுதான் பெருசா தெரியும். நாம படுற சின்ன துன்பங்கள் கூட பெருசா தோணும். ஆனா இப்படி பல பேரை பார்த்து அவரவர்களுடைய நிலைமை என்ன, ஆனாலும் எப்படி அவர்கள் பக்தர்களா இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும்போது, ஓ நாம இன்னும் சௌகரியமா தான் இருக்கோம் போல் இருக்கே, நமக்கு ஒன்றும் குறைவில்லையே, இப்படி இருக்கிறவரே இன்னும் பரமபக்தரா இருக்கார், நாம போய் குறைஞ்சுண்டோமே என்று தோண ஆரம்பிக்கும். வெளியில எங்கேயும் போகாமல் யாரோடும் பழகாமல் நாமையே சுத்தி சுத்தி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பார்த்துட்டு இருந்தோம்னால் அவ எப்படி வளருவோம்? பக்திங்கிறதே வசுதெய்வ குடும்பகம், எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள், இந்த பூமியே அவருடைய குழந்தை, எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். இந்த எண்ணம் எப்ப வரும்னா பலரையும் பார்த்தால் தான் வரும், பழகினால் தான் வரும், அது ஒரு லாபம் ஆயிடுறது. இப்படி இந்த யாத்திரையில் செல்லும் போது நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளுதல், பேச்சை குறைத்தல், தப்பான சொற்களை தவிர்த்து விடுதல், புண்ணிய நதிகளில் நீராடி பாபங்களை தொலைத்துக் கொள்ளுதல், சத்சங்கத்தில் இருத்தல், சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுதல், பகவானுடைய திவ்யதேசங்களை அனுபவித்து தரிசித்து அவருடைய கதைகளை வாயார பாடுதல் கேட்டல், இப்படி எத்தனை பயன்கள் யாத்திரையில் இருக்கு. அதை சரிவர செய்தா அத்தனை புண்ணியம் கிடைக்கும் என்று யாத்திரையை பத்தின ஸ்லோகங்கள் கண்டங்கள் சொல்லுகின்றன. அதனாலே நம்ம இந்த சத்சங்கத்தில், என்பணி சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கண்டிப்பா ஒரு முறை நம்முடைய கிஞ்சித்காரம் தர்மஸ்தாபனத்தின் யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வரைக்கும் கலந்துண்டவா இந்த வருஷம், அடுத்த ஆண்டின் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். ஆங்காங்கு வடக்கே இருக்கும் திவ்யதேசங்களுக்கு போய் பெருமானை சேவித்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று அவசியம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றோடு இந்த யாத்திரை சிறப்பு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்கிறோம். நாளையிலிருந்து மீண்டும் பழையபடிக்கு தர்மத்தை பத்தி அறிந்து கொள்ள முயற்சிப்போம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.